الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وما بعد. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. அந்த சலாசலத்தை படைத்து ஆட்சி கூறுகின்ற ஏகவல நாயம் அந்த அல்லா ஒருவனுக்கு அனைத்து புகழும் குறித்து சத்தியத்தையும் சன்மார்க்கத்தையும் இந்த உலகத்திற்கு எடுத்து வந்து உண்மையான வழியிலே சத்தியமான வழியிலே இந்த சமுதாயத்தை நடாத்தி சென்ற நம் தலைவர் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்திப்பதோடு எந்த மக்கள் அன்னாரின் வாழ்க்கையை முற்றுமுழுதாக ஏற்று ஒழுகி பின்பற்றி நடந்தார்களோ அந்த சஹாபாக்கும் அவர்களை பின்புயர்ந்த தபிஉன்கள் நல்லடியார்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் முத்தகீன்கள் கியாமத்து நாள் வரைக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகிற மொழியை இருக்கிற அத்துணை நல்மக்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்திப்பதோடு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அமைப்பில் இருந்தாலும் எந்த தரத்தில் இருந்தாலும் எந்த குணத்தில் இருந்தாலும் எந்த நிறத்தில் இருந்தாலும் எங்களில் எவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவரே தான் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தவர் உயர்ந்தவர் கண்ணியமானவர். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தாக்கும், அல்லாவிடத்திலே உங்களில் மிக மிக சிறந்தவர் உயர்ந்தவர் அல்லாவை மிகவும் அஞ்சுகின்றவர் என்று அல்லாஹ் எந்த மக்களை உயர்த்தி பேசுகிறானோ அந்த இறையச்சத்தை எல்லா நிலைகளிலும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் விரைவிற்கு பிறப்பிக்கிறேன். மேலான கண்ணியமான சோர்களே, இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற போது இந்த உலகிலேயே மனிதர்களுக்கு பலவிதமான சோதனைகள் நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். மேலான கண்ணியமான சூழ்களே, ஒரு வித்தியாசமான முறையிலே ஒரு பயங்கரமான முறையிலே உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். ஒரு பக்கத்திலே கொலை, ஒரு பக்கத்திலே உயிர்களை நெருப்பை வைத்து கொளுத்தக்கூடிய மாய்க்கக்கூடிய காட்சி, இன்னும் சிலர்களை மிருகங்களை அறுப்பது போன்று மனிதர்களை அறுத்து குவிக்கிற காட்சி, இவ்வாறு எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு சோதனைகள் அழிவுகள் இழிவுகள் என்ற காட்சிகளை தாம் நாம் எல்லா மீடியாக்களிலும் பார்த்து வருகிறோம். மேலான கண்ணியமான சொல்கிறே, அதன் பின்னணியிலே இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் யூதர்கள். யூதர்கள் தான் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கிலே, யூதர்கள் தான் முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்ற பேரிலே சதாவும் அவர்களுடைய செல்வங்களை செலவழித்து சிந்தனைகளை பல ஆலோசனைகளை செய்து எப்படி முஸ்லிம்களிடத்திலே இந்த ஆலோசனைகளை காய் நகர்த்த வேண்டும் என்று நாளாந்தம் அவர்கள் முஸ்லிம்களை சித்தரைவதை செய்வதிலும் அவர்களுடைய செல்வத்தையும் சிந்தனைகளையும் செலவழிக்கிற ஒரு காலகட்டம். ஆக மேலான கண்ணியமான சொல்களை, சில யூதர்களுடைய நோக்கம் முஸ்லிம்களை காதிர்களாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் திருமுறையில் சொல்கிறான், யூதர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய ஆசை அவர்களுடைய அவா, நீங்கள் ஈமான் கொண்டதன் பிறகும் உங்களை காதிர்களாக யூதர்களாக கிறிஸ்தவர்களாக ஆக்குவதிலே அவர்களுக்கு மிக மிக ஆசை. அதனாலே இஸ்லாமியம் என்ற இந்த பிரகாசத்தை ஊதி அணைக்க ஒழிக்க நினைக்கிறார்கள் இவர்கள். கியாமத்து நாள் வரைக்கும் இந்த செய்தி நடந்து கொண்டே இருக்கும். அதன் மேலான கண்ணியமான சொல்களே, சில மக்கள் சில நாடுகளை மூட்டிவிட்டு நாடுகளுக்குள்ளே பிரச்சனைகளை குளறுபடிகளை உண்டு பண்ணி முஸ்லிம்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில யூதர்கள் முஸ்லிம்களுடைய உணவு உடை பாவனைகள் இவைகளிலே கையடித்து முஸ்லிம்கள் உணராத விதத்திலே முஸ்லிம்களுக்குள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முஸ்லீமும் தொழக்கூடியவர் முஸ்லிம்கள் தொழுகைக்காக முசல்லா வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலான கண்ணியமான சொல்லக்கூடிய அந்த முசல்லாவிலும் கூட காபாவுடைய படம் தெரியுது. அந்த காபாவுக்கு மேலால இருக்கக்கூடிய சில கட்டிடங்கள் மனாராக்கள் அவைகளை உருவமாக வடிவமைத்திருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரியாத விதத்தில். சில காபாவுக்கு மேலே சிலுவையினுடைய அடையாளம், சில காபாவுக்குள்ளே சிலுவையினுடைய அடையாளம், அது யாரும் பார்க்கறது இல்லை. முசல்லா வடித்துக்கு வராரு, போடுறாரு, சொல்லுறாரு, எதை உருவத்தை சுஜூது செய்கிறார், சிலைகளை சுஜூது செய்கிறார். அதே போல கிறிஸ்தவர்களுடைய அந்த சிலுவையை சுஜூது செய்கிறார். விளங்குதில்லை, யாராவது பார்த்து கண்மூடி சொன்னா தான் இதையா நாங்க சுஜூது செய்வோம். ஒரு பள்ளிக்கு போறோம் சொல்கிறேன், பள்ளியினுடைய டொய்லெட்டுகள்ல மாவுள் குடிச்சிருக்கிறாங்க, அந்த மாவுள் கூறாக கோடு போன்ற நிஷேம் அச்சிடப்பட்டிருக்கும் தெரியல, பிடித்தவருக்கும் தெரியல, பள்ளியினுடைய குளியல் அறையில என்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணத்துக்கு பின்னால தலையில கை வைக்க செருப்புக்கு கீழே நான் ஓட்டு சென்ற வாகனத்தினுடைய டயர்களுக்கு கீழே அல்லாண்ட பேரு இப்படியெல்லாம் செஞ்சா இஸ்லாத்தை இழிவாக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மேலான கண்ணியமான சொல்களை வல்லாஹு முத்திம்மு தூரிகி, அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தை பூரணப்படுத்தி கொண்டே இருப்பான். சில மெட்டீரியல் வந்தது துணியில பகல் காலங்களில் கோடை காலங்களில் ஒன்றும் விளங்காசுமை பார்த்து அந்த மாதிரி பசுமை வெள்ளை மலையில நலஞ்சா காபாவுடைய படம், மதீனாவுடைய படம், முஹம்மதினுடைய பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர் விளங்கு. மலையில நலஞ்சா ஒரு ரூபம், வெயில திரிஞ்சா எதுவுமே விளங்குதில்லை. இது யூதர்கள் கையாளக்கூடிய சதிகள். ஆக மேலான கண்ணியமான சொல்களே, இவ்வாறு யூதர்களுடைய இந்த செயல்முறைகள் முஸ்லிம்களுடைய ஆடைகளிலே பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். இது யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை, நாங்க போடுற ஆடுதானே, இன்னைக்கு வந்து லேட்டஸ்டான நாகரீகமான ஆடை தானே, இதுல என்ன இருக்க போகுதுன்னு சில மக்கள் சிந்திக்காம ஆடைகளை உடுக்கிறத பார்க்கும். சில ஆடைகள் சொல்கிறேன் நாகரீகம் அல்ல அநாகரீகம். ஓரின சேர்க்கையிலே தற்போது உலகத்தில் நடக்கிற பெரிய பாவம் ஓரின சேர்க்கை, ஆணும் மானும் சேர்க்கை செய்கிறது. இந்த ஓரின சேர்க்கையிலே பயங்கரமாக இருக்கக்கூடிய நாடுதான் பெல்ஜியம் நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தகாத நடத்தையில் ஈடுபடக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு என்று சில உடை இருக்கிறது. அந்த உடை என்ன, ட்ரௌசர் போட்டிருப்பாங்க, பித்தட்டு தொப்புளுக்கு கீழால் மறைக்க வேண்டிய பகுதி மறைக்கப்பட்டிருக்காங்க, எல்லாமே பச்சையா விலங்கு மசிங்கமாக இருக்கும். உடுக்குற ஆடைகள் இறுக்கமாக இருக்கும். காதிலே கடுக்கான்கள், வைக்கக்கூடிய தாரியிலே ஒரு வித்தியாசமான டிசைன்கள். இது யாருடைய வேலைண்டா, பெல்ஜியம் நாட்டவர்கள். அவர்கள் ஓரின புயற்சியிலே முன்னோடிகள். அவர்கள் இனம் காண்பதற்காக இந்த அடையாளங்களை வாலிபர்களுக்கு மத்தியிலே பரப்பி இருக்கிறார்கள். அந்த விடயத்திலே எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்களும் மாட்டியிருக்கிறார்கள். கேட்ட நாகரி தற்காலத்தில் 2016 அவன் முடி வெற்ற மாதிரி, இவன் முடி வெற்ற மாதிரி, அவன் உடுக்கிற மாதிரி, இவன் உடுக்கிற மாதிரி உடுத்தா நாகரீகம் நாங்கெல்லாம் கலை முடியுமா? அநாகரீகத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறோம். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு பெண்ணாக இருந்தாலும் மற்ற பெண்ணுக்கு முன்னிலையிலே அவருடைய அவுரத்தை காட்டக்கூடாது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புள்ள பருவம் ஆயிடுச்சு, 10 வயசுக்கு மேல ஆசை உருவானால் அசிஹா பெண்ணும் பெண்ணும் ஓரின சேர்க்கை செய்த பாவத்திலே அது எழுதப்படும். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிமான பெண்கள் காபிரான பெண்களுக்கு முன்னால உங்களுடைய ஆடைகளை நீங்க ஆடைகளை கலட்டிய நிலைமையில அடு அரைகுறை ஆடையோட நீ இருக்க வேணாம். ஏன் தெரியுமா? அந்த காபிரான பெண்கள் உங்களுடைய உடம்புகளினுடைய அழகை நிறத்தை வர்ணனையை அவர்களுடைய கணவன்மார்களிடத்திலே சொல்லக்கூடும். செல்லும் அந்த ஆஜியார் மனைவி கழுத்து பூரா நகை போட்டிருக்கிறாங்க, கை பூரா நகம் போட்டிருக்கிறாங்க, அவங்க உடம்பு இப்படி ஸ்லீம் போடி, அவங்க பூசுற அத்தர் இப்படி சோதிப்படி, மத்த ஆடவனுக்கு புரோக்கர் வேலை செய்வதற்கு சமம் இது. அவரை பத்தி வர்ணிக்க வர்ணிக்க இப்ப இந்த பெண்மணியுடைய கவனத்தில கணவனுடைய அந்த எண்ணத்தை இந்த பொம்பளைய பார்க்கணும் ஒரு ஆசை உருவாகிடும். செல்லும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணும் தன்னுடைய ஆவரத்தை வெளிக்காட்ட கூடாது. ஆணாக இருந்தாலும் தொப்புள் தொடக்கம் முட்டங்காலுக்கு வரைக்கும் உள்ள பகுதியை வெளிக்காட்ட கூடாது. தொழுகையில சுபஹானல்லாஹ் புடி மரம் தொழுகையை பாருங்களேன். அல்லாஹ் ருகூக்கு போனா தொப்புளுக்கு கீழால வெளி வந்திருக்கிறது, போட்டிருக்கிற ஜட்டியினுடைய பட்டி மேலால தொப்புள் தெரியுது, அதாவது பின்னால மறைக்க வேண்டிய ஆவரத்து விளங்குது. தொழுக பாரு சுஜூது போன பார்க்க தேவையில்ல, அவ்வளவு அழகான ரூபம். இதை யார் சொல்ற சொல்லிட்டு ஆடை என்பது அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லீமுடைய மானத்தை மறைப்பதற்கு, மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்கு, ஒரு மனிதன் மனிதன் என்று சொல்வதற்கு, மனிதனை புனிதனாக ஆக்குவதற்கு, ஒரு மனிதன் கௌரவமானவன் என்பதை காட்டுகின்ற அடையாளம் ஒரு ஆடையில் இருக்கிறது. அரபியில பழமொழி சொல்லுவாங்க, அந்நாசு உடுக்குற ஆடையை வச்சா இவர் யார் என்று விளைவு கொள்ள ஒரு மாதிரியா உடுக்கிறாரு. ஆளை பார்த்த அரகுற ஆடை நல்லா விளங்குது, ஒரு பொன்ஸ் பொன்ஸ் இது அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இஸ்லாமியர்களுடைய ஆடையை சிந்திங்க. செல்லவாக செல்லம் அவர்களுடைய மகள் பாத்திமா நாயகியினுடைய ஆடை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய ஆடை இஸ்தான்புல் மியூசியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆடையினுடைய பிரமாணம் எப்படி? மிக விசாலமாக இருக்கும், காற்றோட்டமாக இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அமெரிக்காவில் கூட சொல்கிறேன், உலகத்திலே நாகரிகம் என்று இந்த உலகத்திலே நாகரிகமான விதவிதமான டிசைன் ஆடைகளை இசு பண்ணக்கூடிய அமெரிக்கர்கள், அவர்களை படித்த மக்களை பாருங்க, மேற்பிரமாண்டமான ஆக்கள். ஆனா அவங்களுடைய ஆடைகளை பார்த்தா, ஷேட்டுகளை பார்த்தா, கொட்டன் துணியினால பெரிய பெரிய ஷேட்டுகள், ஆரோக்கியமான ஏமாந்து போறவே நாகரீகம் என்று நம்பி அனவசியமான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் தான் இவரை ஏமாந்து போகிறார்களே தவிர, நல்லவர்கள் ஆரோக்கியத்திற்காக பெருமாடைகளை அணிகிறார்கள். ஆக இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திருக்கிற ஆடை இருக்கிறதே அது அறிவியல் ரீதியாக சிறந்தது என்று இந்த உலகத்திலே உண்மைப்படுத்தப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எவர்கள் இறுக்கமான ஆடைகளை அணிகிறார்களோ, இறுக்கமான ஆடை தெரியுமா, கஷ்டப்பட்டு தான் ஓட்டுறாரு, ரெண்டு கையால போட்டு விழுத்து ஓட்டுறாரு, அப்படியே புடிச்ச மாதிரி தொடையினுடைய சைஸ காட்டி கொண்டிருக்குது. இவருக்கு நரம்பு நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணும், இருக்கும் ரத்த ஓட்டத்தை தடை செய்யும், உடம்பில் இருக்கக்கூடிய சொத்தான நரம்புகளை இறக்க வைக்கும். ஆண்மையே இல்லாமல் இதற்காக தயாரிக்கப்பட்டதா இந்த ஆடை. இது எங்களுக்கு விளங்குதல் நாகரீகம் என்ற பெயரிலே அநாகரீகத்திலே நாங்கள் முன்னோடிகளாக இருக்கோம். அதன் மேலான கண்ணியமான சொல்களே, இன்று யூதர்களுடைய வேலை என்ன? ஒரு முஸ்லீமை முழுமையாக மதமாற்றாவிட்டாலும் ஆடைகளிலே ஒரு முஸ்லீமை கிறிஸ்தவனாக யூதனாக காட்ட முடியும் என்ற காரணத்தினாலே விதவிதமான ஆடைகளை இன்று உலகத்திலே பரப்புவதை நான் பார்க்கிறேன். மேலான கண்ணியமான சொல்களே, முஸ்லிம்களுக்கு என்று சில ஆடை இருக்கிறது, அதில் ஒன்றுதான் தொப்பி தலைப்பாகை. சில மக்கள் இந்த காலகட்டத்திலே தொப்பி போடுவதை இது கலாச்சாரம் அல்ல, இது ஒரு அனாச்சாரம் என்று நினைக்கக்கூடிய அளவு தொப்பியை ஒரு தவறான பார்வையோடு பார்க்கிற மக்களாக இருக்கிறார். தொப்பியெல்லாம் தேவையில்லை, மார்க்கத்தில் அதற்கு ஆதாரம் இல்லை, அதற்கு எந்த அனுமதியும் இல்லை, அது முஸ்லிம்கள் வளமையிலே செய்து கொண்ட வேலை, நாங்கள் ஏன் தொப்பி போடணும், இதெல்லாம் இஸ்லாமா? இன்னைக்கு ஒரு குடிகாரன் தொப்பி போடுறான், ஒரு வட்டிக்காரன் தொப்பி போடுறான், போடுறான், ஒரு பிரச்சாரம் செய்தவன் தொப்பி போடுறான், அவன் தொப்பி போட்டா இஸ்லாமியனா ஆகலாமா என்ற குறுக்கு கேள்விகளை குறுக்குத்தனமாக கேட்கிறவர்களும் நம்ம இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக மேலான கண்ணியமான சொல்களே, உலகத்திலே தொப்பியை நாம் சிந்திப்போம். உலகத்திலே தொப்பி என்பது இன்று மட்டுமல்ல, ரஹமத்துல்லாஹி சொல்கிறார்கள், உலகத்துக்கு வந்த அத்துணை நபிமார்களுடைய ஆடைகளும் நல்லவர்களுடைய ஆடைகளில் உள்ளதுதான் தொப்பி. தலையை மறைக்கிறது. இன்னைக்கு ஆயிஷா பார்க்கிறாங்க, உலகத்தையே சுற்றியவர் தெரியும். இவர் சொல்கிறார் ஹிஜ்ரி 800 வருஷம், ஹிஜ்ரி 800 இன்னைக்கு 1430 சொச்சம், எத்தனை வருஷத்துக்கு முன்னால், 800 வருஷத்துக்கு முன்னாலே நான் சில முஸ்லிம்களுடைய ஆடைகளை பற்றி ஆய்வு செய்யறதுக்காக துருக்கி ஷாம் போன்ற இடங்களுக்கு நான் போனேன். அங்கே முஸ்லிம்கள் தொப்பி அணிவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய சில தொப்பி இருக்கிறதே, அந்த தொப்பி பெரியதாக, அதாவது கரை உள்ளதாக இருக்கும். அதற்கு கீழாலும் முஸ்லிம்கள் தொப்பி அணிந்திருந்தார்கள். எப்ப 850 வருஷத்துக்கு முன்னால் செய்தியை சொல்றாங்க. முஸ்லிம்களை நான் பார்த்தேன், சில மஜ்லிஸ்களில் உட்காரும் பொழுது மேலே தலையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த தொப்பிகளை கலட்டுவார்கள். அவர்கள் உள்ளால் அணிகிற ஒரு தொப்பி இருக்கும், ஒரு தொப்பி பயணத்துக்குரிய தொப்பி, மற்ற தொப்பி அவர்கள் அணியக்கூடிய தொப்பி. அதை பார்த்து நான் விளங்கிக் கொண்டேன், இது முஸ்லிம்களுடைய பாரம்பரிய ஆடைகளில் ஒன்றுதான் இந்த தொப்பி. அதற்கு முன்னால் 600 வருஷம் அபு ஹாமித் அல் கர்னாதி அவர்களுடைய கிதாபிலே தொஹ்ஃபத்துல் அல்பாபிலே எழுதியிருக்கிறார்கள், ஹிஜ்ரி 600 ஆண்டு கூட முஸ்லிம்கள் அவர்களுக்காக தொப்பிகை அணிகின்ற காட்சியை நாம் பார்த்திருக்கிறேன். மேலான கண்ணியமான சொற்களே, 850 வருஷத்துக்கு முன்னால், 900-1100 வருஷத்துக்கு முன்னால் முஸ்லிம்கள் தொப்பி அன்றும் அணிந்திருக்கிறார்கள். ஆக அது முஸ்லிம்களுடைய பாரம்பரிய ஆடை. அது எங்கிருந்து வந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலில் வந்தது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் யூதர்களும் தொப்பி அணிகிறார்கள். யூதர்களுடைய தொப்பி இருக்கிறதே, முஸ்லிம்களுடைய தொப்பியை போன்று முழுமையாக தலையை மறைத்த தொப்பி கிடையாது. சின்னோரு தொப்பி, இன்னும் சில கிறிஸ்தவர்களின் தொப்பி இருக்கிறது, சிறிய தொப்பி, யூதர்களுடைய தொப்பி இருக்கிறது, மிக பிரம்மாண்டமான தொப்பி. தொப்பி நல்லா நீண்டு போயிருக்கும், உயர்ந்து போயிருக்கும், சுற்றி வர கரை இருக்கும். இது யூதர்களுடைய தொப்பி. யூதர்கள் எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிருந்தே இந்த தொப்பியை வழக்கமாக ஆக்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். மேலான கண்ணியமான சொல்கிறேன், சில நாட்டிலே ஒவ்வொரு படை வீரர்களுக்குரிய தொப்பி வித்தியாசம், தொப்பி அணியோடு தரைப்படை ஒரு வித்தியாசமாக, அதே போல போலீஸ்காரர்கள் ஒரு விதமாக, ஆகாயப்படை ஒரு விதமாக தொப்பி அணியோடு. சில தொப்பிகள் சில மக்களுடைய மனத்தனத்தை காட்டும் கோமாளிகள் அணியக்கூடிய தொப்பி. உலகத்தில் இருந்த தொப்பிகளை சொல்லி வருகிறேன். அவர்களுடைய தொப்பி நீண்டதாக, கூர்முனை உள்ளதாக இருக்கும். இது கோமாளிகள் சிரிப்பதற்காக, மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக, அதை போட்டு தன்னுடைய கோமாளித்தனமான வேடிக்கைகளை காட்டிக்கொண்டு மற்றவர்களை சிரிக்க வைக்கிற தொப்பி. இன்னும் சில தொப்பிகள் இருக்கிறது, நீங்க பார்க்கிறோம் பிளேயர்கள் போடக்கூடிய தொப்பி, விளையாட்டு வீரர்கள் அணியக்கூடிய தொப்பிகள், இன்னும் சில தொப்பிகள் மீனவர்கள் அணியக்கூடிய புள்ளினால் அணியப்பட்ட தொப்பிகள், இன்னும் சில தொப்பிகள் விஜயர்கள் அணியக்கூடிய தொப்பிகள். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. அதற்கு பெயர் குபா. குபா என்றால் உலகத்திலே புதிதாக, அதாவது படை வீரர்களுக்கும் இடையர்களுக்கும் மீனவர்களும் சிறார்களும், அதாவது இந்தியா படகுகளை அணிகிறார்களோ அதற்கு பெயர் குபா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த தொப்பி என்ன? அதற்கு பெயர் தாகியா. அரபியிடத்தில் தொப்பிக்கு பெயர் தொப்பின்னு சொல்றமே சொல்கிறே, தொப்பி என்பது அது தமிழ் வார்த்தை கிடையாது. தொப்பிக்கு நாங்க ஏன் தொப்பின்னு சொல்றோம் நமக்கு தெரியவில்லை. தொப்பி என்பது அது உருது வார்த்தை. தோப்பி என்பதுதான் அதனுடைய பெயர். அந்த தோப்பி தோப்பி என்று இருந்தது தொப்பியாக மாறிவிட்டது. மிலானு கண்ணியமான சொல்கிறே, இந்த தொப்பியை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருக்கிறார்களா? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த தொப்பிக்கு பெயர் அத்தாகியா. தாகியா என்றால் அதுக்கு வரைவினர்கள் சொல்றாங்க, முஸ்லிம்கள் தலைப்பாகைக்கு கீழால் அணியக்கூடிய தொப்பிக்கு பெயர் தாகியா. அது யூதர்களுடைய வழிமுறை அல்ல, அது கிறிஸ்தவர்களுடைய வழிமுறை அல்ல, இஸ்லாத்தினுடைய விரோதிகளுடைய வழிமுறை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த சமூகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரமும் அணிந்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலைப்பாகையை அந்த தொப்பிக்கு மேலால் கட்டுகிற தொப்பி. நாங்க போட்டிருக்கிற தொப்பிக்கு பேர் கூஃபியா. இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த தொப்பி. மேலான கண்ணியமான சொல்களே, இந்த தொப்பி அது மார்க்கத்தில் இல்லை என்பது சில மக்களுடைய விதண்டாவார். அதிகமான உலமாக்களுடைய கருத்து, இன்று முஸ்லிம்கள் அறியக்கூடிய தொப்பி இருக்கிறதே அது சுன்னத், அது சுன்னத். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்திருக்கிறார்கள்? பல ஹதீஸ்கள் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலன் சுவத்தின் பைதா வெண்ணிற தொப்பி அணிந்திருக்கிறார்கள். இதை அறிவிக்கக்கூடிய சஹாபி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்ணிற தொப்பியை அணிந்திருக்கிறார்கள். நபிக்கு பிடிச்ச நிறம் வெள்ளை, நபி வெறுக்கிற நிறம் சிகப்பு. ஆக வெள்ளை துணியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுடைய தொப்பி சொத்தாக இருக்கும். அதாவது அழகிய சொத்தான நீரை உறிஞ்சுகிற உஷ்ணத்தை உள்ளுக்கு அனுப்பாம உஷ்ணத்தை தடை செய்கிற வெண்ணிறமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொப்பி இருந்தது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமாக மூன்று தொப்பிகள் இருந்தன. மூன்று தொப்பி. ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொப்பி வெண்மையானது. அந்த தொப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உட்காரும் பொழுது ஏனைய நேரங்களில் தொழுகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் ஒரு தொப்பி இருந்தது. அந்த தொப்பி குளிர்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணியக்கூடிய தொப்பி. இன்னும் ஒரு தொப்பி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்களுக்காக பாதிக்கக்கூடிய தொப்பி. மூன்று தொப்பி. ஒரு முஸ்லிம் ஏன் தொப்பி போட வேண்டும் சொல்களே? தொப்பியால என்ன லாபம்? இரண்டு காரணத்தை சொல்கிறார்கள். விகாயத்துடைய இன்சான் ஒரு மனிதனை தொப்பி பாதுகாக்கும். ஒன்று மினல் பர்தி வல் ஹர்ரி, சூட்ல இருந்தும் கடும் குளிர்மையில இருந்தும் ஒரு மனிதனுடைய மூளையை தலையை பாதுகாக்கக்கூடியது தொப்பி. மண்டைக்கு ஒத்து போகாது, கடும் குளிரும் மண்டைக்கு ஒத்து போகாது. சொல்லுதா இல்லையா? கடும் சூடு மூளையுடைய நரம்புகள் காஞ்சி போயிடும். அல்லாஹ் இந்த மூளையை தண்ணீரில் ஏற்றிக் கொண்டிருக்கிறான். மூளையில இரண்டு பகுதி, அது நீராலானது. ஆக மேலான கண்ணியமான சொல்கிறேன், அந்த மனிதனுடைய மூளை பாதுகாக்கப்படுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலைவனத்தினுடைய சூடு மிக பயங்கரமான உஷ்ணம், அதிலிருந்து தன்னுடைய தலையை பாதுகாப்பதற்காக மூளையை பாதுகாப்பதற்காக பெரும் தலைப்பாகை அணிந்து தொப்பி அணிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். குளிர்காலத்தில் தொப்பி அணிஞ்சி தன்னுடைய தலையினுடைய ஆரோக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாத்தார். சில மக்களுக்கு பார்க்கிறோம், தண்ணி மண்டையில பட்டா தீனிசம், ஒழுங்கா தொடப்படலா தடுமை பிடிச்சிடும், தடுமை பிடிச்சா காய்ச்சல் பிடிச்சிடும், காய்ச்சல் பிடிச்சா இபாதத்துல சோம்பல் வந்துடும். ஆக மேலான கண்ணியமான சொல்களே, இந்த தொப்பி ஒரு முஸ்லிமினுடைய தலை சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம். அடுத்த அறிவியல் சொல்கிற கருத்து என்னன்னா, தலையிலே ஒரு சிறிய ஒரு 25-30-35-40-50 உட்பட்ட கிராம் உள்ள பாரம் இருந்தால் அந்த தலை சுயமாக தெளிவாக சிந்திக்கிற ஆற்றல் பெறும் அறிவியல் சொல்றது. அதனால சொல்றேன், நாங்க மட்டும் இல்ல, யூதர்கள் இந்த குர்ஆன் படிக்கிறாங்க சில நாடுகள்ல, அவர்களும் தலைப்பாகை அணிந்து தொப்பி அணிந்து இஸ்லாமியர்களை போன்று உட்கார்ந்து இந்த குர்ஆனுக்கு விளக்க உரை இருமுறை யார வழிகெடுக்கலாம் எண்ணத்துல படிச்சு கொண்டிருக்கிறான். இதுல யூதர்கிட்ட பிடிச்சி கேள்வி கேட்கப்பட்டது, ஏன் நீங்க இஸ்லாமியருடைய ஆடை அணிந்திருக்கீங்க? இந்த சூரத்தோட இந்த தொப்பியோட இந்த தலைப்பாயோட இந்த முறையில படிச்சாத்தான் இந்த அறிவை எங்கள்கிட்ட உண்டாகிறது என்று யூதர்கள் சொல்லக்கூடிய அளவில் இஸ்லாமிய ஆடையும் ஒரு ஆற்றல் மிக்கது. ஆகவே தான் கண்ணியமான சொல்றேன், ஆக ஒரு மனிதன் ஏன் தொப்பி அணிகிறான்? தலை சம்பந்தப்பட்ட வியாதிகளில் இருந்து தொப்பி மனிதனை பாதுகாக்கிறது, நல்ல சிந்தனையுடைய சிந்தனா சக்தியை உருவாக்குதே, மழை வெயில் சூடு இதிலிருந்து ஒரு மனிதனுடைய தலையை பாதுகாப்பதற்காக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பியை அணிந்திருக்கிறார்கள், தலைப்பாகையை அணிந்திருக்கிறார்கள். மீதான கண்ணியமான சொல்களே, அது மட்டுமில்ல, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் சில மக்கள் சொல்லுவாங்களே, நீங்க சொல்ற ஆதாரங்களுக்கு புகாரிய ஒரு ஹதீஸ் காட்டேனுமா? புகாரியில ஒரு மனிதர் நியத்து வைத்து இஹ்ராமினுடைய நியத்தை வைத்து இஹ்ராத்தினுடைய ஆடையை அணிந்து கொண்டால் அவர் எந்தெந்த உடுப்ப உடுக்க கூடாது? யார சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி விளங்கப்படுத்துறாங்க. தொப்பி போடக்கூடாது என்று சொல்பவர்களே, தொப்பி போடுவது கூடாது என்று நினைப்பவர்களே, தொப்பி என்பது சுன்னத் இல்லை என்று நினைப்பவர்களே, தெளிவான ஹதீஸில் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்ல தெளிவாக விளங்கப்படுத்துகிறார் என்பதை பார்த்து நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நான் விளங்குகிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முதலாவது இஹ்ராம் அணிந்தவர் அல் கமீஸ, நாங்க வளமையாக உடுக்கக்கூடிய இந்த சேட்டு போன்ற அதாவது ஆடைகளை அவர் உடுக்க கூடாது. இரண்டாவது சொன்னார்கள், வலல் இமாமத், தலை பாகை அணியக்கூடாது. ஏன் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? அந்த காலத்திலே மக்களினுடைய வளமை தொப்பிக்கு மேலே தலை பாகை அணிவது, சஹாபாக்கள் தலை பாகை அணிந்திருந்த காரணத்தினாலே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய காரணத்தினாலே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ராத்தினுடைய உடைய உடுத்தா கலப்பா விட கட்டும், கலப்பா கட்டாது. பிறகு சொன்னார்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல சராவி உள்ளால் நாங்கள் போடுகிறோமோ, சிறுவார்கள் ட்ரௌசரை விட சிறியது, ட்ரௌசரை போன்றது, கரண்டைக்கு மேலானது கரண்டைக்கு கீழானது கிடையாது, இதை கூட உடுக்காதீங்க இஹ்ராத்தினுடைய ஆடை. பிறகு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புர்னுஸ் என்று சொல்லக்கூடிய தொப்பி, புர்னுஸ் என்று சொன்னால் மேலான கண்ணியமான சொல்களே, போர்வையோடு தலையை மறைப்பதற்கென்று ஒரு தொப்பியோடு இணைக்கப்பட்ட ஆடை, சஹாபாக்கள் அதை குளிருக்கும் சூட்டுக்கும் பாதுகாத்த ஆடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொப்பியோடு தைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆடையையும் நீங்கள் உடுக்காதீர்கள். ஸல்லல்லாஹு விளங்கப்பட்ட புகாரில் வரக்கூடிய ஆடை தெளிவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை இதை உடுக்காதீங்க, ஏன் சஹாபாக்களுடைய பழக்கம் வழக்கம், அதாவது தொப்பி அணிவது தலைப்பாகை அணிவது தலையை மறைப்பது, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹராமியுடைய ஆடையை அணிந்திட்டா இதை நீங்க செய்யக்கூடாது, இது புகாரில் வரக்கூடாது. ஆக மேலான கண்ணியமான சொல்களே, தொப்பி தலைப்பாகை என்பது நேற்று இன்று வந்ததல்ல. சில மக்கள் துருக்கி நாட்டு தொப்பி என்று சொல்கிறார்கள், துருக்கி நாட்டு தொப்பி அல்ல, நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற சுன்னத் வழிமுறை. முஸ்லீம்ல வரி செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், முஸ்லீம்ல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எந்த அளவுண்டா, ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க பத்து மக்காவினுடைய நேரம் மக்காவினுடைய எல்லைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க, நபி நான் இந்த கண்ணால பார்க்கிறேன், சௌதா கருப்பு நிற தலைப்பாகை அணிந்த நிலையிலே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காவாவுக்குள்ளவார், நபி கருப்பு நிற தலப்பாகை அணிந்த நிலையிலே காபாவுடைய எல்லைக்குள்ளார காபாவு கிட்ட செல்லல்லாஹுலே சுவார்த்த நான் கண்டேன். இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஆக மீரான கண்ணியமான சொல்களே, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகை அணிந்திருக்கிறார்கள், தலைப்பாகை எழுந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தலைப்பாகை இருந்தது, அதற்கு பெயர் அஸ்ஸஹாப். அதை தன்னுடைய அருமை மருமகன் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அணிவித்தார்கள். ஏன் நீங்களும் இதை அணியுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திருக்கிறாங்க. ஆகவே தான் கண்ணியமான சொல்களே, இந்த யூதர்களுடைய வேலை என்னென்ன தற்போது தொப்பிய அது ஒரு இஸ்லாமியர்களுடைய தொப்பியாக இஸ்லாமியர்கள் நினைக்கக்கூடாது என்பது அவர்களுடைய முதல் நோக்கம். யூதர்கள் இதில் வெற்றி யார பார்த்தாலும் ஆகல, மக்கள் சுண்ணத்து தானே, மீதான கண்ணியமான சுண்ணத்து தான். ஆனால் சுவாமியுடைய சுண்ணத்தை நீங்க செய்யாம இருங்க, அதுல பிரச்சனை இல்லை. நபியுடைய சுண்ணத்தை சுண்ணத் இல்லைன்னு சொல்லாதீங்க, நபியுடைய சுண்ணத்தை கேவலமா கருதாதீங்க. அப்படி கருதுவது ஒரு மனிதனை காபிராக மாட்டேன். ஒரு சபையிலே அஸ்மி ரஹமத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய சுரக்காயை கெண்டி கெண்டி சாப்பிடுறாங்க. பக்கத்துள்ளவர் கேட்டால் என்னத்தை இப்படி கையை போட்டு சென்றீங்க? எனது அருமை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுரக்காய் நன்றாக பிடிக்கும் அல்லவா, அதை நான் தேடி தேடி உண்ணுகிறேன். சந்தோஷமாயிருக்கு. நபியுடைய சுண்ணத்து, நபி விரும்பிய உணவு, நபியுடைய ஆடத்து, நபியுடைய பலவ, அதை நான் சாப்பிடுறதுக்கு ஆட்டே. நபி சாப்பிட்டதால இவர் சொன்னாரு, சீ எனக்கு இதான் விருப்பம் இல்லை, சீ இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அசீர் ரஹமத்துல்லா அவங்க சொன்னாங்க, நபியுடைய சுண்ணத்தை இழிவாக கருதுபவர்களுக்குரிய சட்டம் என்ன தெரியுமா, அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். நான் அதை செய்திருப்பேன். ஆனால் சமூகத்துக்கு மத்தியில் பிளவு வந்துடுங்கிறத நான் பயப்படுறேன். ஒவ்வொரு சுண்ணத்தும் எங்களுடைய உயிர் மூச்சு, இஸ்லாமியர்களுடைய அடையாளம், இஸ்லாமியர்களுடைய நினைவு சின்னம், அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இன்றைக்கு அதை உதாசீனம் சிலவங்க விசுவாக்க உதாசீனம் பாருங்களேன், வாயில குச்சை வச்சு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு இதான வேலை. இன்னைக்கு ஒரு காலத்து காலத்துல பிரஸ் வாங்க பைசா இல்லையோ, நான் இல்லாக தயாரிக்கப்பட்ட பற்பசை உருவாக்கப்படுது. இன்னைக்கு அறிவியல் ஒரு யூதன் ரிசர்ச் பண்றான், நபியுடைய சுண்ணத்தை விசுவாசியுடைய சக்தி என்ன, அந்த குச்சியினுடைய சாரியுடைய சக்தி என்னன்னா, நாங்க ஏற்கனவே வலிமையாக செய்யக்கூடிய இந்த டூத் பேஸ்ட் வச்சு நாங்க பிரஷ் பண்ணினா அரை அவர்ல மீண்டும் பல்லு அதே நிலை அடைஞ்சிடும். சிவாக்கால பல்லு துளக்கினா ரெண்டு மணித்தியாலம் வைரசுகள் நிறைய. இது எப்படி ஆய்வு செஞ்சு பாக்குறான்டா, இன்னைக்கு வந்து வைரசுகளை ஆடு மாடு ஒட்டகையை வளர்க்கிற மாதிரி இன்னைக்கு வைரசுகளை சில அறிவியல் சார்ந்தவர்கள் வளர்க்கிறார். இந்த வைரஸ் என்ன செய்யும், இந்தந்த வைரஸ் எப்படி அழிக்கிறார், அந்த வைரஸை வளர்க்கக்கூடிய ஃபார்ம்ல வேலை செய்கிறவரு ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு வைத்தியர். அவர் இந்த சிவாக்கினுடைய சாறுகளை புழிந்து அதன் மீது ஊற்றுகிறார். ஏனைய பற்பசைகளுக்கு இருக்கிற சக்தியை விட பல மடங்கு இந்த சிவாக்குக்கு இருக்கிறது. நபியுடைய ரூகு கூட சிவாக்கோட தான் போச்சு. இன்னைக்கு அதை ஏளனமா பேசாதீங்க, அராக்கண்ட குச்சி அண்டோட மறையல்ல என்றும் இருக்குது. நபியுடைய சுண்ணத்தான குச்சி ஏவலமா பேசினா நபிய கேவலமா பேசிட்டீங்க. யார் கேவலமா பேசுறாரோ நபியுடைய சுண்ணத்தை அவர் இஸ்லாத்திலே இல்லை. நபிக்கு கேள்வி சித்திரம் வரைஞ்சிட்டா ஆர்ப்பாட்டம் நடத்த நாங்கள் தயார். நபிக்கு ஒருவன் ஆவேசமா தேவையில்லாம பேசிட்டா எங்கட உயிரை விடவும் தயார். நபித சுண்ணத்தை நாங்க கேவலமா பேசலாம், அப்படி இல்லையா இப்படி இல்லையா சுண்ணத்தா யார் காட்டி தந்தது, கேவலமா பேசாது. இஸ்லாத்திலே நாங்க இல்லாம அதனால மேலான கண்ணியமான சொல்வனே, தொப்பி மனிதர் அல்ல விதா செல்ல, ரெண்டே ரெண்டு கருத்து தான் இருக்குது. சுண்ணத்தின்னு நினைச்சி நீங்க செய்யல, சுண்ணத்தின் தான் என்ன செய்தா நன்மை விட்டா தண்டனை இல்ல, அதனால சுண்ணத்து தானே விட்டுறாதீங்க. சுண்ணத்தை செய்யுங்க. மகிமை உள்ளத்திலிருந்து கலத்தப்பட்டா சுண்ணத்தை விட்டு 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 சுண்ணத்தில் இருந்தே ஒரு மனிதன் தூரமாகிடுவான். கடைசியில் போய் விழுற இடம் குஃபர். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, ஒரு மனுஷன் இடது கையால சாப்பிடுறாரு, எந்த கையால சாப்பிடுறது சுண்ணத்து, வலது கையால சாப்பிடுறது சுண்ணத்து. நல்ல வழிமுறையில முரட்டுத்தனம் பண்ணக்கூடாது சொல்றாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சில சஹாபாக்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலது கையால சாப்பிடுந்து ஒரு சுண்ணத்தான முறைய படிச்சு கொடுத்து
அடிப்படையாக வைத்து தலைப்பாகை தொப்பி அணிவதே நபியுடைய அதிகமான உலமாக்களுடைய அறிஞர் பெருமக்களுடைய கருத்து அதை ரெண்டு தான் சொல்லியது. ஒன்று சுன்னத் என்று சொல்லி, அடுத்தது முஸ்தஹப் என்று சொல்லி. அது பிதியத் என்று சொன்னா இவன் வீரே பிதியத்காரன், அது வலிகார் என்று சொன்னா அதை யார் வலிகார் என்று சொல்கிறானோ அவன் மிகப்பெரிய வலிகட்டவன். இதுக்காக சமூகத்தை பிரிச்சிடாதீங்க. நீங்க தொப்பி போடுற நீ காபீர் அப்படி சொல்ல வரல, செலவ மாத்தி விளங்குற அஜீத தொப்பி போடாட்டி ஒரு முஸ்லீம் இல்லையாமே, நீங்க ஜும்மாவில சொன்னாங்களே யார் சொன்னேன் தொப்பி போடாட்டி முஸ்லீம் இல்லையா யார் சொன்னேன். தொப்பி போடுவதை வடிகேர் என்று கருதாதீங்க. ஏன் வடிகேர் என்று கருதுவது ஷிர்காகும் குஃப்ராகும். நானா சொன்னேன் இது எங்களுடைய ஹுக்கும் சோர்களே, ஹுக்கும் சட்டம். அதனால விளையாட்டு இல்ல மார்க்கத்துல நான் சொன்னேன் வாசிக்கும் ஓசிக்கும் தொப்பி அணிகிற தொப்பி போடுறல்ல, அது தொப்பி போடாம இருந்தா எல்லா விளையாச்சும் தொப்பி போட்டா அந்த தொப்பி பாவத்தில் இருந்து தடுக்கும் நன்மை. ஏதோ முஸ்லீம் விளங்கும், அடே முஸ்லீம் குடிக்க கூடாதுன்னு தெரியும், முஸ்லீம் அதாவது விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தெரியுது, முஸ்லீம் ஒரு தொப்பி போட்டு கிளம்புக்கு போக மாட்டான், முஸ்லீம் அதாவது தொப்பி போட்டு பார்க்க போக மாட்டான், பாத்திரம் உடைஞ்ச பாரு தொப்பியை போட்டு குடிச்சாரே கேவலமா பார்ப்பாங்க. தொப்பி தடுக்கும், நபியுடைய சுண்ணத்தில் இருக்கிற பாவத்தை விட்டும் தடுக்கிற ஒரு காரியமாகத்தான் இருக்கும். சிலவங்களுக்கு சில பாவமான காரியங்கள் செய்யல, தொப்பியை கலஞ்சிட்டா எங்க போனாலும் விளங்காது, யாருன்னு விளங்காது, எப்படி வேணுமானாலும் இருக்கலாம் என்று தனது வாசிக்கும் நபியுடைய சுண்ணத்தை உதாசீனம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார். அது மேலான கண்ணியமான சொல்களை உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். தெளிவான ஹதீஸிலே ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கருத்திலே தொப்பி என்பது சுண்ணத்தே தவிர அது வழிகேடு கிடையாது, அது முஸ்தஹப்பே தவிர அது பிதுரத்து கிடையாது. எல்லோரும் தொப்பி போடணும் சொல்கிறேன். அது மேலான கண்ணியமான சொல்களை இன்றைய காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது யூதர்கள் இந்த விஷயத்தில் புல் முயற்சி முழுமையான முயற்சி செய்கிறாங்க. முஸ்லிம்களுடைய அதாவது முஸ்லிம்களை பார்க்கும் பொழுதே இவரை ஒரு யூதனாக மாற்றுறதுக்காக பல முயற்சிகள் நடக்குது. அதனால முஸ்லிம்களுடைய உணவுகள்ல ஹராம் புகுத்தப்படுது, முஸ்லிம்களுடைய ஆடைகள்ல முஸ்லிம்களுக்கு தெரியாமலே சில மடத்தனமான அதாவது மனிதர்கள் அறியாத சிலுவைகளுடைய அடையாளங்கள், சிலுவைகளுடைய அடையாளங்கள், முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய காபா ஷெரீப் மதீனாவினுடைய சின்னங்கள் எல்லாம் போட்டு ஆடைகள்ல சீரழித்துக் கொண்டிருக்கிறாங்க. மீதான கண்ணியமான சொல்களே கொஞ்சம் அதாவது யோசனையோட நடந்து கொள்ளுங்க. நாகரீகம் பேர்ல அநாகரீக ஆடைகளை உட்புகுத்தராதீங்க. ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறியாமலேயே யூதாயிசத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். மீதான கண்ணியமான சொல்களே நாங்கள் எல்லாம் மூமின்கள், கலிமாவோடு வாழ வந்தவர்கள். எங்களை பாருங்களே அன்றைய காலத்தில் இருந்த அந்த பிரச்சனை அந்த இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்திலே நம்ரூத் எப்படி நெருப்பால மக்களை அழித்தாரோ, ஃபிரௌன் மூசா அலி சலாம் அவருடைய காலத்திலே எப்படி ஆண் குழந்தை ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்தானோ, இன்னைக்கு மியான்மர்ல பாருங்க சுபஹானல்லாஹ் மனித உரிமையை காக்கிற ஐநா சபை என்ற பெயரில் இருக்கிறவர்கள் யார் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சும்மா சொல்றான் நடவடிக்கை எடுப்போம் அப்படி செய்வோம் இப்படி எடுப்போம் சொல்லி இன சுத்திகரிப்பு என்ற பெயரிலே முஸ்லிம் இனத்தையே அழிக்கிறார்கள், குழந்தைகளை கொள்ளுகிறார்கள், பெண்களை கற்பழிக்கிறார்கள், ஆண்களை உயிரோடு கொள்கிறார்கள், அப்படியே நெருப்பு வச்சு சாம்பலாக கரிகளாக ஆக்கிறார்கள். மீதான கண்ணியமான அடையாளங்களில் ஒன்று உலகம் பூராக முஸ்லிம்களுக்கு சோதனை வரும். எப்படி ஒரு மலை வானத்தில் இருந்து பொழிந்தால் உங்களுடைய முகக்கூரைகளை அது நனைத்து விடுகிறதோ அதை போல உலகம் பூராக பிரச்சனைகளால் நிரம்பி வழியும். அந்த காலகட்டம் வந்தால் நினைத்துக் கொள்ளுங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு நெருங்கி விட்டார்கள் என்று எல்லா முஸ்லிமுடைய ஏக்கமும் இருக்கும். யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நல்ல தலைமை தாங்குகிற ஒரு நல்ல தலைவரை தரக்கூடாதா என்ற எண்ணம் உருவாகும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் மீதான கண்ணியமான சோர்களே மஹதி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவாங்க. அது கியாமத்தினுடைய அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க பாருங்க சொல்றேன் எந்த நாட்டில் பிரச்சனை இல்ல, அமைதியாக இருந்த எங்களுடைய நாடு முஸ்லிம்களால் எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்களும் எங்களுடைய இபாதத்தும் எங்களுடைய தொழுகையும் எங்களுடைய பள்ளியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சும்மா இருக்கிற எங்களை அவர்கள் அதாவது யுத்தத்துக்கு அழைக்கிறாங்க, உங்களை கொள்ளுவோம் என்று சொல்றாங்க, நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் காத்தாங்குடி வரைக்கும் சொல்றாங்க, பிள்ளைகளை ரெண்டு மூணு மனுஷியாரத்தில் கொன்று குவித்துடுவோம் எங்களை மிரட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அச்சத்தை சோதிப்போம். ஆனா பொறுமையாக இருங்க, துவா செய்யுங்க, அதற்காக அல்லாஹ்விடத்தில் இறங்குங்க. நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு நன்மாரயம் சொல்கிறான், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் குர்ஆன் ஒரு வாதா செய்கிறான். எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்க, எந்த மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக அடர்ந்தேறி முஸ்லிம்களை கொள்கிறார்களோ யாமும் வருவதற்கு முன்னால் அழிப்பதே அல்லாஹ்வினுடைய கடமை. அல்லாஹ் குர்ஆன் சொல்றவான் தீ உருவாகி எத்தனை முஸ்லிம்களை போம்ப போட்டு உயிரோடி சுட்டரித்து கட்டிடங்களை தகர்த்து முஸ்லிம் சிறார்களை கொன்று குவித்தார்களோ, எந்த இடத்துல பாம்பு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்களோ, அதே தீ பிடிக்கிற இஸ்ரேலிய வீட்டுக்குள்ள இருந்து பாங்க ஹதீஸ்ல வருது, பாம்பு சொன்னா நெருப்பு பிடிச்சிருப்பதற்கு பாம்பு சொல்லுங்க, அந்த பாங்கினுடைய சப்தம் நெருப்பை அழிக்கும் சொல்றாங்க. அதுல யூதருக்கு நம்பிக்கை, பாங்கி பாராளுமன்றத்தில் வாங்க சொல்லக்கூடாதுன்னு பேசுறான். கடைசியில் இஸ்ரேலிய ஒவ்வொரு வீட்டிலும் வாங்கி சொல்லப்படுது. அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறான். மியான்மர்ல அல்லாஹ் கல் மலைய பொடிய வச்சு காட்டுறான். துருக்கியில கல் மலைய அல்லாஹ் பொடிய வச்சு காட்டுறான். துருக்கியில பேய்ந்த கல் மாறி, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பேய்ந்த கல் மாறி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்திற்கும் இந்த கல் மாறி பொடிய இருக்கிறது. அதே கிட்டத்தில துருக்கியில நடந்தது, துருக்கியில பொடியப்பட்ட கற்கள் கருப்பு நிறம், மியான்மர்ல பொடியப்பட்ட கற்கள் வெள்ளை நிறம். அல்லாஹ் முழுமையா அழிக்கல்ல, அல்லாஹ் சொன்னான் இதற்கு பின்னாலும் கூடுதலா வரம்பு மீறி போனா இதை கொண்டு அழிப்போம். அல்லாஹ் சொல்றானே, சில மக்களுக்கு சோதனை நான் கொடுக்கிறது, அல்லாஹ்வும் எரிச்சோன் இவங்க எல்லாம் பார்த்து எண்ணின் பக்கம் திரும்பி வரணும். அதனால மீறான கண்ணியமான சொல்வரே, பல சோதனைக்குரிய காலம். அதனால யூதாயிசத்துக்கு அடிப்படை தேவையில்ல. அவன் சொல்லுவான் தப்பி கூடாது, அது கூடாது, இது பிதாச்சி, இதெல்லாம் தெரியல, நீ நாகரீகமா, நாங்க பரப்புறதா நாகரீக ஆடு, அதை உடுத்தாத்தான் மதிப்பு, நாங்க அனுப்புற வாகனத்தை நீங்க உடனாத்தான் மதிப்பு என்று யூதன் சொல்லுவான். எப்பொழுதும் மௌத்து வரைக்கும் எங்கட உடம்புல கடைசி அதாவது தொண்டை குழிக்கு வரும் வரைக்கும் நபியுடைய சுண்ணத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது ஈமானினுடைய அடையாளம் சொல்லுகிறேன். ஆக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நபியுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்குகிற நற்சமூகமாக அல்லாஹ் ஆக்கி எல்லா சோதனைகளிலும் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய வெற்றியை அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி வருவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ், அறிந்து பறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா அனைத்து குற்றங்களையும் மன்னிச்சிரு அல்லாஹ். ரப்பே ரஹ்மானி யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டிலே இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரஸ்பர அன்பை தந்திரு யா அல்லாஹ். எங்களுடைய எதிரான இந்த கூட்டத்தில் இருந்து எங்களுடைய இஸ்லாமியர்களை, எங்களுடைய பள்ளி வாயில்களை, எங்களுடைய சிறார்களை, எங்களுடைய சகோதரிகளை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய பொருளாதார வளங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானி யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு நீ உதவி செய்திரியா அல்லாஹ். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்திரியா அல்லாஹ். இந்த துவாவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல் ஹம்துலில்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.